புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தாலுகா நயம்பாடி கிராமம் புதிய பாரம்பரிய நெல் ஆராய்ச்சியாளர் மற்றும் வயல்வெளி விஞ்ஞானி திரு சிவலிங்கம் அவர்கள் கருப்பு நிற வேர்க்கடலை விவசாயத்தின் ஆய்வும் கண்டுபிடிப்பும் குறித்து சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு ப. அஜித்குமார் அவர்கள். நேர்களை, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் விவசாய தொழில் முறைகளிலே பல்வேறு பயிர் முறைகள் விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கடலை சாகுபடி என்பது பெருமளவில் தமிழகத்திலும் சரி வெளிநாடு வெளி மாநிலங்கள் என மிகவும் சிறப்பான ஒரு விவசாயமாகவே பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் கருப்பு நிற வேர்க்கடலை உற்பத்தி செய்து பல்வேறு விவசாய புரட்சிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய புதிய பாரம்பரிய நெல் ஆராய்ச்சியாளர் திரு சிவலிங்கம் அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். வணக்கம் ஐயா.
புதுகை வானொலி நேயர்களுக்கு என்னுடைய சிறம் சார்ந்த வணக்கம்.
இன்றைய காலகட்டத்தில் விவசாயம் தான் மனிதர்களின் வாழ்வாதாரமாக பார்க்கப்படுகிறது. விவசாயம் தான் நம் நாட்டின் முதுகெலும்பு என்றே சொல்வார்கள். அந்த வகையில் விவசாய முறைகளிலே பல்வேறு முறைகள் இருந்தாலும் கூட கருப்பு நிற வேர்க்கடலை உற்பத்தி செய்து மிக சிறந்த ஒரு விஞ்ஞானியாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையில் விவசாயத்தின் மீது உங்களுக்கு ஏற்பட்ட ஆர்வம் குறித்தும் உங்களது அனுபவம் பற்றிய தகவல்களை சொல்லுங்க ஐயா.
செங்கம் தாலுகா நயம்பாடி கிராமம் திருவண்ணாமலை மாவட்டம். நான் வந்து 1967 ஓல்டு எஸ்எஸ்எல்சி முடித்த உடனே விவசாயத்துக்கு நான் வந்தேன். எங்கள் அப்பா வந்து பாரம்பரியமாக நாங்கள் வந்து விவசாய குடும்பம், பெரிய குடும்பம். எங்கள் அப்பா வந்து 1968-69 5000 நெல் பிலிப்பைன்ஸ்லேருந்து எப்படி வாங்கினாலும் தெரியல எனக்கு சின்ன வயசு வாங்கி பயிர் வச்சார். அப்போவே அந்த செம்மை நெல் எங்கள் அப்பா தான் எனக்கு கற்றுக் கொடுத்தார். சாலை நடவு பண்ணி அதை வந்து களப்பிரிக்க நெல் தண்ணியோடு வச்சிருந்தேன். அப்புறம் காய்ச்சலும் காய்ச்சலமாக பண்ணி அரிசி வெடிக்கிற அளவுக்கு, அரிசி வந்து நான் தோலை வெடிக்கிற அளவுக்கு வெடிச்சு அரிசியே தெரியும். அந்த அளவுக்கு எல்லா நெல்லும் வாங்குறத விட எங்க மூட்டை நெல் வாங்கும் போது ஒரு மூட்டைக்கு 20 மிச்சமா கொடுத்து வாங்குவாங்க. அவுட்டன் அவ்வளவா வரும் அரிசி, ஒரு 5 அவுட்டன் மேல குத்தும். அந்த மாதிரி பயிர் பண்ணி எங்க அப்பா கிட்ட இருந்து நான் சில வழிமுறைகளை கத்துக்கிட்டு 1975 கோயம்புத்தூர் வேளாண்மை பல்கலைக்கழகத்துல இருந்து நேரடி தொடர்போட நான் வந்து கரசல படிச்சேன். நெல் பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்கு படிச்சேன். அதுல இருந்து நாங்க நெல் எந்த நெல் பயிர் வச்சாலும் கவர்மெண்ட்டுக்கு தான் 5000 பொன்னி பவானி சி எல்லா நெல்லுமே நாங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் விதைக்காக தான் விற்பனை பண்ணோம். விதைக்கு தான் கொடுத்தோம். தமிழ்நாடு அளவுல எங்க அப்பா பேர் வந்து 5000 கோவிந்தசாமி தான் எங்க அப்பா தமிழ்நாடு அளவுல கூப்பிடுவாங்க. நான் வந்து ரொம்ப நாளா நெல் ஆராய்ச்சி பண்ணுன்ற ஒரு எண்ணத்துல பூசா காம்ப்ளெக்ஸ் வந்து 2000 நான் வந்து பாசுமதி நெல்லை கொண்டாந்து பயிர் வச்சேன், அதை வெளியிட்டேன். அதையும் தவிர்த்து கவர்மெண்ட் வெளியிடுற நெல் எல்லாமே பயிர் வச்சுன்னு வந்ததுனால ஒவ்வொரு பயிருடைய நுணுக்கங்களும் தெரிஞ்சு வயல்வெளியோட நான் என்னுடைய வாழ்க்கை ஃபுல்லா ஒரு 35 வயலும் வாழ்வா வாழ்ந்துட்டேன். இப்பதான் ஒரு கரண்ட்லி ஒரு 20 தான் வெளியே வர்றேன். இப்பதான் எனக்கு எல்லாமே வெளியே வந்து அனுபவிச்சு இந்தியா ஃபுல்லா இந்த கலெக்டர் சத்யபிரத சாகு 2005 எங்க மாவட்ட ஆட்சியரா வந்தாரு. இப்ப அவர் வந்து எலெக்ஷன் கமிஷனா இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து டாக்டர் ராஜேந்திரன் அவர் வந்து எங்க கலெக்டரா வந்தாரு. அவர் வந்து இப்ப எலெக்ஷன் கமிஷனர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி இருக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு வந்து ரொம்ப உறுதுணையா இருந்தவங்க. தமிழ் இந்தியா ஃபுல்லா என்னை சுற்றுலா பண்ணி பயிற்சியை எடுக்கிறதுக்கு வச்சவங்க அவங்க ரெண்டு பேர் தான். அவங்க என்ன அவங்க வந்து அவங்க இல்லைன்னா இன்னைக்கு நான் இல்லை. இப்போ 2005 ஒரு 10 ஒரு 50 நெல்லை இப்போ பண்ணிருக்கிறேன். 50 நெல்லை, அதாவது கருப்பு அரிசி வந்து கம்பு சைஸ் வந்து பெரிய சைஸ் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு வகையை இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறேன். கலர் நெல், ஒவ்வொரு கலர்லயும் வெள்ளை அரிசி, சிவப்பு அரிசி, கருப்பு அரிசி, அதே மாதிரி கம்பு சைஸ்ல இருந்து அப்புறம் வந்து பெரிய சைஸ் ஒன்று நெல், கருப்பு அரிசி, எல்லா அரிசியுமே கருப்பு பண்ணிட்டேன். கண்மயிர் மாதிரி அரிசி பண்ணிருக்கிறேன். ரொம்ப சன்ன ரகம்லாம் பண்ணிருக்கிறேன். ஈல்டும் கூட வரும். அந்த மாதிரி பண்ணி இப்ப வெளியேற லெவல் இருக்கும்போது அது இருக்கவே இப்ப வந்து மணிலாவில ஒரு கடந்த 10 தீவிரமா பண்ணி மிளகு சைஸ்ல மணிலா கொட்டை, மிளகு சைஸ்ல ட்ரெடிஷனல் வெரைட்டில மிளகு சைஸ் வந்து பெரிய சைஸ் சொல்லி, அதாவது முந்திரி பருப்பு அளவுக்கு, பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு அளவுக்கு பெரிய கொட்டையை இப்ப பண்ணிருக்கிறேன். அதாவது 2 காயில ஒரே கொட்டை, ஒரே உயிர், அந்த மாதிரி நீளமா இப்ப தசமை பண்ணிருக்கிறேன். 2014-15 எனக்கு பஞ்சாப் சேம் தமிழ்நாடு அவார்டு எனக்கு. அதையும் தவிர்த்து மாநில அளவுல மாவட்ட அளவுல பரிசு வாங்கியிருக்கிறேன். இந்தியன் அவார்டு வந்து ஒரு தடவை வந்து ரிஜெக்ட் ஆயிருச்சு. இப்ப தற்சமயம் நான் வந்து கள்ளக்காயில தீவிரமா இருக்கிறதுனால குணமிக்க, அதாவது உயர்ந்த அரிசி நீண்ட நாள் வளரக்கூடிய ஒரு பயிர், காத்தரிச்சா சாஞ்சிரும், அந்த மாதிரி பயிர் எல்லாம் இருந்தாலும் பயிர் விவசாயிக்கு ரொம்ப லாஸ் ஆயிருக்கு. 10 மாசம் காத்தரிக்கும் போது விளைச்செல்லாம் சாஞ்சிரும். அத சாயக்கூடாதுன்ற தீவிர முயற்சியில நேச்சுரலி ஆர்கானிக்ல பல வகையான நெல்ல கண்டுபிடிச்சு, முதல்ல வெள்ள அரிசி கண்டுபிடிச்சு, அதை சிகப்பாக்கி, அதையே கருப்பாக்கி, உயரத்தை 3 ஸ்டெப் குறைச்சி, இப்ப சாதாரண அளவுக்கு, அதாவது டெக்னாலஜி எந்த வித உயர் தொழில்நுட்பமும் இல்லாம, ஒரு 1.5 அடி, 2 அடி, 2.5 அடி, 3 அடி, 4 அடி வரையிலும் அத உயரத்தை குறைச்சி இப்ப கல்டிவேஷன் பண்ணி மாசூல் எடுத்திருக்கிறேன். இப்போ இதுக்கு மேல வந்து ஒரு பேட்டர்ன் ரேட்ஸ்க்கு அப்ளை பண்றதுன்னு இருக்கிறேன். இப்ப அப்ளை பண்ணா அதையும் தவிர்த்து வாசனை, மனமும் மருத்துவமும் கலந்த ஒரு அரிசியை கொடுக்கன்ற ஒரு எண்ணம் எனக்கு நீண்ட நாளா இருக்குது. அதுல வந்து அரிசியில மனம், அதாவது வாசனை, தீர சம்பா பாசுமதி வாசனையை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறேன். அது சக்சஸ் ஆயின்னு இருக்குது. வந்து எல்லா அரிசியுமே கருப்பு அரிசியில வாசனை கொடுக்கணும், கொடுத்தா ஆயினும் கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இப்ப செயல்பட்டு இருக்கேன். அதனாலதான் பேட்டர்ன் பண்ணல, வெளியே யாருக்கும் நெல் கொடுக்கல. வெள்ளை அரிசியும் சிவப்பு அரிசி என்னோட போயிரும், கருப்பு அரிசி மட்டும்தான் கொடுப்பேன். அதை பரவலாக்கன்ற ஒரு நோக்கத்துல நான் என்னுடைய பயணம் வந்து கருப்பை தேடி பயணம். அப்படி பயணம் பண்ணும்போது கரு மஞ்சள் இப்ப கொண்டாந்து அசாமில் கல்டிவேட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்ப அதுக்கு தவிர்த்து கருப்பு கலை மணிலா கொட்டை, கருப்பு மணிலா கொட்டை, கருப்பு அரிசி, கரு மஞ்சள், இன்னும் பியூர்லி கரு மஞ்சள் தேடி இருக்கிறேன். அதெல்லாம் வந்தா அதாவது குடல் சார்ந்த நோய்களை போக்கக்கூடிய ஒரு மெடிசன். இதயம் நல்லா இருக்கும், கிட்னி நல்லா இருக்கும், வால்வெல்லாம் நல்லா வேலை செய்யும், குடல் சார்ந்த நோய்கள் எல்லாமே போக்கக்கூடிய கருப்பு நிறத்தில் இருக்கிறதுனால கருப்பை தேடி நான் பயணம் பண்ணி கூடிய விரைவில் முந்திரி பருப்பு சைஸ் அளவுல மணிலா கொட்டையை வெளியிட ரெடியா இருக்கிறேன். பல கலர்ல டிசைன் பண்றேன் மணிலா கொட்டையை, பல கலர்ல டிசைன் பண்றேன், நெல்ல டிசைன் பண்றேன், நெல்ல தோலை டிசைன் பண்றேன். எந்த வித உயர் தொழில்நுட்பம் இல்லாமல் நேச்சுரலி என்னுடைய சொந்த நாலேஜில, என்னுடைய ஓன் நாலேஜில, எந்த வித யாருமே கைடே எனக்கு கிடையாது. யாருமே எங்க அப்பா தோற வேற எந்த சயின்டிஸ்டும் கைடு கிடையாது. ஆனால் எல்லா டாக்டர் ராபின் கோயம்புத்தூர் சென்றிருந்து, டாக்டர் ராமசாமி பிசி, அதே மாதிரி டெல்லியில ஆடுதுறையில டாக்டர் நாகராஜன், லட்சுமி இப்ப இருக்கிற பிசி, டாக்டர் பன்னீர்செல்வம், டாக்டர் கீதா, இவங்களுடைய வழிகாட்டுதல், எனக்கு வழிகாட்டுற என்னுடைய ஆராய்ச்சிக்கு இவங்களாம் வழிகாட்டுறாங்க. டாக்டர் முரளிதரன், டாக்டர் ஹரிபிரசாத், டாக்டர் முத்துராமன் ஹைதராபாத், டாக்டர் ஒரிசா கட்டாக்கல, டாக்டர் பர்குணன், அசோக் பட்நாயக், இவங்கெல்லாம் என்னுடைய வழிகாட்டுதல். அவங்க வழிகாட்டுதல்ல நானே பயணம் பண்ணி புதிய புதிய நெல்லை கண்டுபிடிச்சிருக்கிறேன். இன்னும் கூடிய விரைவில் பேட்டர்ன் பண்ணி வெளியோட ரெடியா இருக்கிறேன். ஒரு 10 வருஷம் நம்மளால கூட நான் பயணம் பட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நெல் சேராமல் கூட தான் இருந்தேன். நானே தொடர்ந்து நெல் ஆராய்ச்சி பண்றதுனால அவங்களா கூட என்னால பயணம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுனால நெல் சேராமுடைய ஃபங்க்ஷன் மட்டும் வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வருவேன். அதோட சரி, நான் நெல் ஆராய்ச்சியில இந்தியா ஃபுல்லா போயாச்சு, இந்தியா ஃபுல்லா எல்லா இடத்தையும் பார்த்தாச்சு. இப்போ வந்து ஓன் நாலேஜில உணவே மருந்து, மருந்துதான் உணவு, நோய் இருந்தா அந்த உணவு மருந்தாகும், அப்படி இல்ல அந்த உணவு உணவாகும், நோய் இல்லைன்னா அது உணவு, நோய் இருந்தா மருந்து. அந்த ஒரு கான்செப்ட்ல நான் என்னுடைய பயணம் தொடர்ந்து இருக்குது. எல்லாரும் தமிழன், தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அளவுல சாலையாளன் தாண்டி ஒரு வேலையை செய்யறதுக்கு தமிழ் சொந்தங்களுக்கு அவங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு முக்கியமா தேவை. தமிழ் சொந்தங்கள், தமிழன், தமிழ்நாடு, இந்த பாரதம், இந்த பாரதமும் தெரியணும். உலக அளவுல ஒரு சாதாரண ஒரு விவசாயி, சாதாரண ஒரு குக் கிராமத்துல பிறந்தவன் நானு. நான் வந்து அதிகம் படிக்கல, எஸ்எஸ்சியோட நின்றுட்டேன். இப்ப என்னுடைய அதாவது ஒரு கடந்த 40 வருஷமா என்னுடைய விவசாய ஆராய்ச்சியிலே நான் வாழ்க்கையை கடைஞ்சிட்டேன். ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு. இப்ப வெளிநாடு சென்று போய் வந்து ஆராய்ச்சி பண்றதுக்கு என்னால முடியாத பட்சத்தில் இதை கேட்கிற அதிகாரியும், அரசு அதிகாரிகளும், வேளாண் துறை அதிகாரிகளும், அரசு அதிகாரிகளும், ஏபிசி அதாவது கமிஷனர், வேளாண் துறை அமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர், சபாநாயகர், வேளாண் துறை விஞ்ஞானிகளும் என்னை வெளிநாட்டுக்கு ஒரு தரம் பயிற்சிக்கு அனுப்பினால் சிகப்பு கலர்ல ஆயில் கொடுக்க தயாரா இருக்கிறேன். நான் மல்லாவோட மணிகால் குட்டையில ஆன்டி ஆக்சிடென்ட் உண்டான ருசியோட துரிசித்தன்மை மிக்க ஒரு ஆயில குடுப்பேன் என்பதை மிகவும் உறுதியாக சொல்றேன். நான் வெள்ளை கொட்டையிலையும் சிகப்பு கொட்டையிலையும் தோலை எடுத்தா வெள்ளையாதான் இருக்கும் பருப்பு, ஆனா என்னுடைய மணிலா கொட்டையில உரிச்சா சிகப்பு கலர்ல பருப்பு இருக்கும். அந்த தோல், கள்ளக்கொட்டை தோலை கருப்பு ஆக்கினால் இன்னும் அது ஆன்டி ஆக்சிடென்ட் கூடும், அந்த ரெட் ஆயில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது இங்க முடியாது, என்னை வெளிநாட்டுக்கு அனுப்பி என்னை பயிற்சி என்ன சும்மா சைட்ஸை பார்க்க வச்சா போதும், வந்து நான் செய்து இந்த தமிழ் மக்களுக்கு இந்த மனித குலத்துக்கு ஒரு நோய் நீக்கக்கூடிய ஒரு மெடிசின் பவர் உள்ள உண்டான அரிசியும் ஆயிலும் கொடுப்பேன் என்பதை மிகவும் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
ரொம்பவே அருமையா சொன்னீங்கய்யா. யாருமே அறிந்திராத கருப்பு நிற வேர்க்கடலையை சாகுபடி செஞ்சு உற்பத்தி செஞ்சுட்டு இருக்கீங்க. ரொம்பவே சிறப்பானது ஒரு புரட்சியாகவே பார்க்கப்படுகிறது. இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில கருப்பு நிற வேர்க்கடலையை சாகுபடி செய்யும் முறைகளை பற்றியும் பராமரிப்பும் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க ஐயா.
பைபர் வந்து கூட இருக்குது, அதுல வந்து ஸ்வீட் இருக்கு, அதாவது சுகர் கலோரி கிடையாது. அந்த கருப்பு மணிகா கொண்டே நம்ம ஒரு நாளைக்கு ஒரு புடிக்காய் அதாவது 30 கிராம் ஒரு மனுஷன் டயபெட்டியா இருக்கட்டும், கேன்சரா இருக்கட்டும், தைராய்டு பிரச்சனை இருக்கட்டும், எல்லா வியாதி காரணம் இந்த கருப்பு மணிகா கொட்டைய ஒரு நாளைக்கு 30 கிராம் மேக்சிமம் ஒரு 30 கிராம் ஒரு நாளைக்கு அந்த கொட்டைய ஊற வச்சு அவிச்சு அந்த தோலோட சாப்பிடும் போது சுகரும் மைனஸ் ஆகும், கேன்சரும் போகும், தைராய்டு சரியாகும், எல்லாம் அருமும் சரியாகும், எல்லா உடல் சார்ந்த நோய்கள் அத்தனை அந்த கருப்பு தோல் வந்து அவிச்சாலும் சரி அப்படியே உடலுக்குள்ள போச்சு. அந்த தோல் இருக்குது, அந்த தோல் தான் பிளட் பியூரிஃபிகேஷன் பண்ணக்கூடிய சக்தி இருக்கும். இது என்னுடைய அனுமானம். நான் வந்து என்னுடைய ஆராய்ச்சியினுடைய பொருளை எடுத்து போய் புத்தகனால கொடுத்து தஞ்சாவூர்லயும் மைசூர்லயும் கொடுத்து ரிசல்ட்டை வாங்கி உண்மை தன்மை மாறாமல் அதாவது ஆராய்ச்சி செய்தான் கொடுப்பேன் என்பதை மிகவும் பணியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
ரொம்பவே அருமையாக சொன்னீங்க. கருப்பு நிற வேர்க்கடலையை பொறுத்தவரையில் விதை விதைப்பு முதல் நடவு அறுவடை காலமுறை உள்ள சிறப்பான ஒரு பராமரிப்பு முறைகளை சொல்லுங்க.
அதாவது மண்ணை வந்து உழவின் பகை எருவில் தராதுன்னு சொல்லியிருக்காங்க பழமொழி. உழவின் பகை எருவில் தராது. மண்ணை நல்லா உழுணும், நல்லா உழுது மேல் மண் கீழ் மண் நல்லா உழுது பொலப்பொழப்பு தம்பி இருக்கும் போதுதான் நம்ம அதை கல்டிவேஷன் பண்ணும். பழைய புதிதுனா புதிய நெல் பயிர் வச்சு ஓட்டி உடனடியாக போனால் அந்த இருக்குத்தன்மை வந்துடும். அந்த இருக்குத்தன்மை வந்தால் கழக அந்த வேர் முடிச்சா சரியா பண்ணாது. 2 மாசம் பழைய புதிதாக இருந்து நம்ம கழக எடுக்க எடுத்து போட்டோம்னாக்கா அந்த வேர் வந்து சுவாசம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்று ரெண்டாவது வந்து ஏற்கலப்பிலே போடும்போது ஆழ்சில போட்டுறாங்க. அந்த மாதிரி போட்டாக்கா அந்த வேர் முடிச்சு வந்து 5 அங்குலம் 4 அங்குலம் போய் தான் கீழே அந்த வேர் முடிச்சு கீழே வேர் பரவும். அந்த தண்டு நேராக போய் கீழே தான் அந்த பரவும். அப்போ அந்த பரவும் போது நேரத்தில் கீழே வந்து இறுக்கமான மண் இருக்கிறதுனால நீட்டில் வந்து எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால கொட்டையை கலக்கட்டுன்னு சொல்றாங்க இல்லையா, கலக்கட்டையோ இல்லை கையிலேயே ஓணணும், பாத்தி கட்டியோ இல்லது கை கயிறு பிடிச்சோ கையில ஊனி, அதாவது ஒரு 2 இன்ச் அளவு தான் கையில ஊனி, இந்த மேல் மண்ணோட கையில ஊனி தண்ணி பாய்ச்சி அதை நம்ம களை எடுத்து வந்தோம்னா மணிலா வந்து நல்லா இருக்கும், வேர் சுவாசம் பண்ணும், மணிலா கொட்டையை நல்லா இருக்கும், திருச்சியா இருக்கும். ஆழத்துல வந்து மணிலா கொட்டையை விதைக்க கூடாது, அதுதான் மெயின் பாயிண்ட். அதுக்கப்புறம் நம்ம களை எடுத்து கே முறையில பண்ற பஞ்சகவியில் அமிர்த கரைசலாம் இது பண்ணலாம். இதெல்லாம் வந்து என் தலை விதைப்பேன், ஓட்டுவேன், அப்படியே கல்டிவேட் பண்ணுவேன், அவ்வளவுதான் என்னுடைய சமாச்சாரம். நான் வந்து அது இதெல்லாம் எனக்கு நேரம் இல்லை, நான் ஒரே ஒரு மனுஷனா இருந்து எல்லாம் பண்றதுனால பஞ்சகவையோ அல்லது நீர்மூல் கரைசலோ அல்லது அதுவோ இதுவோ பூச்சி ஒட்டியா இன்னும் பண்ண முடியாது சூழ்நிலை. நான் வந்து அப்படியே நார்மலா அதாவது ஒரு விவசாயம் என்பது சாதாரண முறையில நான் பண்றேன், எதுவும் பண்ண முடியும் என்னால செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. நான் ரொம்ப பண்றதுனால இயற்கையோட அதாவது பஞ்சபூதங்கள்ல தண்ணி மட்டும் முக்கியம் கிடையாது, காத்து மெயின் முக்கியம். வேர் வந்து காத்து சுவாசம் பண்ணணும், அப்படி சுவாசம் பண்ணலன்னு சொன்னா அதாவது அந்த மண்ணில் இருக்கிற மீத்தேன் வாயு வெளியே வரணும். அந்த வாயு வெளி வந்தாதான் அந்த வேர் முடிச்சு நல்லா நியூட்ரல் இன்புட் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. களை வெட்டாத செடியும் களை பெறிக்காத பயிரும் செறிப்பட்டு வராது. அதாவது வேற நம்ம களைஞ்சு 3 தரம் ஒரு மனிதா செடியை 3 தரம் களை எடுத்து விட்டா அதோட சுவாரஸ்யமே வேற. அது காத்து இருந்து நியூட்ரல் இன்புட் பண்ணி எடுத்துக்கும், அதே நேரத்துல வெயில இருந்து நிப்புட்டு எடுத்துக்கோம். பூச்சிலாம் வந்து பெரும்பாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. நம்ம ஏறத்து இருக்கும் போதுதான் பூச்சியுடைய தன்மை அதிகமா இருக்கும். அப்புறம் வந்து பூ எடுக்கிற வரையில் அதாவது பூ எடுக்கிற வரையில் தண்ணி வந்து ரொம்ப கம்மியா தான் பண்ணணும். பூ எடுத்த பிறகு அந்த கரண்ட்ல ஒரு 30 நாள் மண் ஏறத்தோட இருக்கணும். மண் ஏறத்தோட இருந்தால் மட்டும்தான் ஒரே டைம்ல பூ பூத்து ஒரே டைம்ல மாறிவிடும். அப்படி இல்லைன்னு சொல்லி வறட்சியாக்கி தண்ணி கட்டினீங்கன்னா மேலாம் பூ வச்சு காயெல்லாம் மாசு கூடுறதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடும். தொடர்ந்து ஒரு 30 நாள் 35 நாள் 45 நாள் வரலி இருக்கலாம். 45 நாளைக்கு மேல தொடர்ந்து ஏறக்கணும். 30 நாளைக்கு ஸ்பிரிங்க்லரா இருந்தா பரவாயில்ல, அப்படி ஸ்பிரிங்க்லர் இல்லைன்னா வாரத்துல ஒரு தண்ணி, வாரத்துக்கு ஒரு தண்ணி, எப்படி 3 வாரம் 4-5 தண்ணி கட்டிடணும். அப்படி கட்டினால்தான் எல்லா டைம்ல ஒரே நேரம் மாலை இறங்கும், அப்புறம் பூ எடுக்காது, செடி முதிர்ச்சி தன்மைக்கு வரும். நீங்க உணச்சி உணச்சி தண்ணி பாசன நீர் பாசனால் கண்டிப்பா பூ தான் எடுக்கும். மறுபடியே போட்டு ரெண்டாவது களை வெட்டும் போது போட்டாலும் போதும் நமக்கு. அது மாதிரி பண்ணீங்கன்னா மாசூல் கூட்டலாம் திருச்சியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது மாதிரி பண்ணிதான் நம்ம மாசூல் பண்ணணும்.
நிச்சயமாக ரொம்பவே அருமையாக சொன்னீங்க. இன்றைய காலகட்டத்தில் விவசாய முறைகளில் பார்த்தீங்கன்னா பல்வேறு நீர்ப்பாசன முறைகளை மேற்கொள்கிறாங்க. அதன் அடிப்படையில் கருப்பு நிற வேர்க்கடலை சாகுபடி விவசாய முறைகளில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய நீர்ப்பாசன முறைகள் பற்றிய தகவல்களை சொல்லுங்கய்யா.
சாதாரண மனிதாவுக்கு எப்படி சாசம் தண்ணி பாசமோ அதே மாதிரி அதுக்கும் பாசனம், அதுக்கான தண்ணி ஸ்பெஷலாக ஒன்றும் கிடையாது. அது கரண்ட்லி அது அதாவது மெச்சூரிட்டி பூ எடுத்து மாவு விடும் டைமில் வந்து தொடர்ந்து ஈரம் இருக்கணும், ஒரு மாதத்துக்கு இருக்கணும். அதுதான் முக்கியம் எல்லா மனிதாவுக்குமே, எல்லா மனிதாவுக்குமே. அதாவது இப்ப வெயில் காலத்துல பயிர் வைக்கும் போது தொடர்ந்து ஈரம் இருக்கணும். அந்த பனி காலத்துல இருக்கும் போது பனி வந்து அட்ஜஸ்ட் ஆயிடும், அதை பத்தி பிரச்சனை இல்லை. கார்த்தி மார்கழியில வைக்கும் போது அற்பசி காற்றுல கலகப்படும் போது அது ஒன்னும் தண்ணி கூட கம்மியா கூட பண்ணலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அப்ப பூ வைக்கிறது கிடையாது, ஒரே டைம் பூ வச்சு அது வெயில் காலம் வரும்போது தானா பூ இருக்காது. ஆனா இப்ப வந்து காஞ்சி காஞ்சி தண்ணி எடுத்தோம்னா பூ நிறைய மேல ஒன்னு எடுக்கும், மேல ஒன்னு எடுத்து அதனுடைய அதாவது அந்த இன்புட் பண்ணக்கூடிய சக்தியை நம்ம கொடுக்கணும். தண்ணி அதாவது பூக்காம இருக்கணும், அது செடி பூக்காம இருக்கணும். மெயின் அதுதான் வறட்சியா இது பண்ணா திரும்பி அதாவது ரீஜெனரேஷன் பண்ணுவாங்க, மறு சுழற்சி வரும்போது அது இளமை ஆயிடும், திரும்பி பூ வைக்கும். பூ வைக்க வைக்க அது தொடர்ந்து மேல செடி போயிருந்தாக்கும் மால் தான் தூங்கும், காய் வந்து வரவே வராது. அதனால வெயில் காலத்தை மட்டும் நான் நம்ம மனிதா பைப் அதாவது மாசி பங்குனி சித்திர பைப் பண்ணும்போது 30 நாள் 35 நாள் 45 நாள் மேக்ஸிமம் இருக்கலாம் தண்ணி மென்ன பண்ண கொடுக்கலாம். 45 நாளுக்கு மேல கண்டிப்பா அந்த ஒரு 40 நாளைக்கு ஈரம் தொடர்ந்து இருக்கணும். தொடர்ந்து இருந்தால் மட்டும்தான் நாம வந்து சரியான மாசல் எடுக்க முடியும், அதுதான் மெயின். அது இல்லைன்னு சொன்னா ஈரப்பத்தோட மண் இல்லைன்னு சொன்னா கண்டிப்பா மாசல் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது.
ரொம்பவே சிறப்பா சொன்னீங்கய்யா. ஒவ்வொரு பயிர்களுக்கும் வளர்ச்சி அடைவதற்கும் அதில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நிவர்த்தி செய்வதற்கும் பல்வேறு பூச்சிக்கொல்லி மருந்துகளாக இருக்கட்டும் சரி, உரங்களாக இருக்கட்டும் சரி பயன்படுத்தப்படுகிறது. கருப்பு வேர்க்கடலையை பொறுத்தவரையில் எந்த மாதிரியான உரங்கள் பயன்படுத்துறீங்க? இயற்கை உரங்கள் பயன்படுத்துறீங்களா அல்லது செயற்கை உரங்கள்லாம் பயன்படுத்துறீங்களா? அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கய்யா.
ஐயா நான் எருவும் ஜிப்சம் தவிர எதுவும் பயன்படுத்துறது இல்லையா. எனக்கு வேற நேரம் இல்லை, மல்டி அதாவது தழை வேலை மல்டி பண்ணி ஓட்டி அதுல வந்து நான் வந்து அப்படியேதான் எங்க மனித பைப் பண்ணுவேன். நான் எதுவும் உரம் போடுறது இல்ல, களைவெட்டு மட்டும் ஜிப்சம் கொஞ்சம் போடுவேன், அவ்வளவுதான். நான் வேற எதுவும் பண்றது இல்லை. அந்த தொழில்நுட்பத்துக்கு நான் போறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, எனக்கு வாய்ப்பு இல்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா தொழில்நுட்ப முறையே நான் பைப் பண்ணல, எனக்கு ஆராய்ச்சி தான் எனக்கு முக்கியம். அந்த ஆராய்ச்சியெல்லாம் போயிருக்கிறவங்க ஆராய்ச்சி பண்ணி பொருளை கொடுத்துட்டா அதே வந்து எப்படி இம்ப்ரூவ் டெவலப் பண்ண இம்ப்ரூவ் பண்ணுன்ற ஒரு வழிமுறையில அதுக்கப்புறம் சொல்லுவேன். இது எனக்கு நேரம் கிடையாது, அந்த ஆராய்ச்சியில் நான் இல்லை. நான் வந்து
பயனுள்ள தகவல்களை ரொம்பவே சிறப்பா சொன்னீங்கய்யா. ஒவ்வொரு பயிரை பொறுத்தவரையில் பாதிப்புகள் என்பது இருக்கத்தான் செய்கிறது. பூச்சிகள் பாதிப்பா இருக்கட்டும், வேர்கள் நோய்களாக இருக்கட்டும், பல்வேறு நோய்களும் ஏற்படக்கூடிய காலகட்டமாக காலநிலை மாற்றத்தின் அடிப்படையிலே பல பாதிப்புகள் ஏற்படுகிறது. அந்த வகையில் கருப்பு நிற வேர்க்கடலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதற்கான தீர்வு முறைகளை நீங்க என்னெல்லாம் செய்யறீங்க, அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கய்யா.
ஐயா நான் வந்து வேப்ப எண்ணெய சோப்பு தண்ணியை கொஞ்சம் போட்டு அடிப்பேன், அவ்வளவுதான். அதாவது முக்கியமா வந்து மணிகாவில் வந்து சாம்பல் நோய் வந்தா எல்லாமே காலி ஆயிடும். அந்த சாம்பல் நோயை பண்ணா சாம்பல் சத்து பூமியில இல்லைன்னு சொன்னா அந்த சாம்பல் நோய் வரும். அந்த சாம்பல் சத்து அதாவது யூரியா பொட்டாசியம்ன்ற சத்து பூமியில இல்லைன்னு சொன்னா அந்த சாம்பல் நோய் வரும். அந்த சாம்பல் நோய்க்கு வந்து நாம வந்து மீன் அமிலம் இது மாதிரி அடிச்சுதான் தானா போயிடும். நான் இதுவரையும் பண்றது கிடையாது, எல்லா நியூட்ரியும் நான் இன்புட் பண்றதுனால எனக்கு உரம் போட்டாதான் அது வரும். பக்கத்துலயே பின்னையோ எக்ஸ்ட்ரா உரம் போட்டாதான் நோய் தாக்கும். நான் எக்ஸ்ட்ரா உரம் எதுவும் போடுறது இல்லை, நார்மலா பண்றேன், நேச்சுரலி பண்றேன். அதனால எங்கிட்ட நோய் எல்லாம் தாக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதை பத்தி எனக்கு அனுபவம் கிடையாது. அதாவது ஐயிட்டு எடுக்கணும், அதை வர பராமரிக்கணும், அது உணவு கொடுக்கணுன்ற எண்ணம் எனக்கு கிடையாது. நான் வந்து ஒன்லி ஆராய்ச்சி மட்டும் பண்றதுனால இதனுடைய சூட்சமா எனக்கு தெரியுமே தவிர அதுக்கப்புறம் கல்டிவேஷன் இதோ கொஞ்சம் தெரியும், அவ்வளவுதான். நான் கல்டிவேஷன் நான் போகல, ஏன்னா தொடர்ந்து 50 வருஷம் ஆராய்ச்சி மட்டும் தான் என்னுடைய வேலை. நான் அந்த வேலைக்கு போனா இது நின்றுடும், அதனால அதுக்கு போறது இல்லை. அப்ப ஏன் பஞ்சவிவா நான் பண்ணது கிடையாது, ஆனா பண்றதுக்கு நேரம் இல்லை, அது பண்ணல. நான் எனக்கு பச்சை சாயை வலிப்பேன், கல்டிவேட் பண்ணுவேன், பழைய புதிதா வச்சிருப்பேன், நல்லா ஓட்டு உழவேன். அப்ப அப்படிதான் பண்ணுவேன், நான் அப்படிதான் பண்ணுவேன். அதிக உரம் எல்லாம் கொடுக்கறதுக்கு எனக்கு ஏன்னா கொடுத்தா பாலினேஷன் என்பது வண்டு அது பூச்சி பொருள் தான் பண்றது, சரிங்களா. சின்ன சின்ன பூச்சிலாம் இருக்கு பாருங்கய்யா, நேச்சுரலி பண்ணும்போது அந்த பூச்சி தான் பாலினேஷன் பண்றது. இதுக்காக உவாமையை நான் பண்ணனா அந்த பூச்சி தான் வராது, எங்கிட்ட பாலினேஷன் கிடைக்காது, அதனால நான் பண்றது இல்லையா. அந்த பூச்சி கூட உட்கார்ந்து இந்த பூவில இருந்து இன்னொரு பூ தாவும் போதுதான் பாலினேஷன் கிடைக்கும், நேச்சுரலி பாலினேஷன். நான் எந்த விதமான வித்தவுட் எந்த வித உயர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தல, அதனால நான் வந்து எக்ஸ்ட்ரா மருந்து எக்ஸ்ட்ரா ஒவ்வாமையெல்லாம் நான் அதை பண்றது இல்லை. ஒவ்வாமை பண்ணா எந்த பூச்சும் வராது, அதனால பண்றது இல்லை, சரிங்களா. அதுக்கப்புறம் நான் ஒரு தினட்டியை உருவாக்கிட்டு போய் நம்ம எதை பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிராஸ் பாலினேஷன் என்பது 0.5 தான் வரும். ஒரு தன்மகரந்த அயல் மகரந்தம் ஒரு செடி ஏத்துக்கணும்னா அது ரேர், அது வந்து பிரீடிங் என்பது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. சயின்டிஸ்ட கேட்டா எல்லாமே சொல்லுவாங்க பிரீடிங் என்பது சாதாரண விஷயம் கிடையாது, ஆனா இத நான் சாதாரணமா செய்யறேன்னா அந்த புழு பூச்சி தான் எனக்கு துணை இருக்கிறத தவிர வேற யாரும் கிடையாது. இது உண்மையினாலே நான் சொல்றேன் உங்ககிட்ட, அவ்வளவுதான். கருப்பு கடலை கரங்கி 10 வருஷம் தான் பண்றேன், நிறைய டிசைன் பண்றதுனால நிறைய வெரைட்டி பண்றதுனால குறைஞ்சி 20 வெரைட்டி இருக்குது எங்கிட்ட. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது எல்லாம், அதாவது பட்டாணி கொட்ட சைஸ்ல பண்றேன், இப்ப வேற ஒரு மாதிரியா பண்றேன், கள்ளக்கொட்டில வேற ஒரு மாதிரி பண்றேன். ரெண்டு கள்ளக்கொட்டில ஒரே கொட்டை நீட்டா ஒரே உயிர், அந்த ரெண்டு கள்ளக்கொட்டையில ஒன்னு வெள்ளை ஒன்னு கருப்பு, ஒன்னு வெள்ளை கொட்டை ஒன்னு கருப்பு கொட்டை, அந்த மாதிரி டிசைன் பண்றேன். 3 கொட்டையில பண்றேன், இப்ப 4 கொட்டையில பண்ண போறேன். 3 கொட்டையில சகுப்பு கருப்பு எல்லாம் பண்ணியாச்சு, இப்ப 4 கொட்டையை பண்றது ஒரு ட்ரை பண்ணிங்கிறேன், அது சக்சஸ் ஆயிரும் பாக்கலாம். அதாவது எல்லா கொட்டையும் கொடுத்து புட்டகம் கொடுத்து அந்த ரிசல்ட்டை வாங்கி தான் நம்ம எல்லா மக்களுக்கு சொல்லணும்ன்ற இருக்க. இப்ப வந்து நான் பண்றது எல்லாம் குழந்தை, அந்த குழந்தை நீட்டம் இருக்காது, அது பரிணாம வளர்ச்சி வரும்போதுதான் அந்த கொட்டையில ஒவ்வொரு கொட்டையும் பஞ்சபூதம் ஆக்டிவிட்டில என்ன என்ன நியூட்ரன் பண்ணுது, அது என்ன நோய் நீக்குது, புட்டாலாம் கொடுத்து ரிசல்ட்டை வாங்கிதான் நான் வெளியே கொடுப்பேன். ஆனால் கருப்பு மணிலா நார்மலாவே உடம்புக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தாத ஒரு மணிலா என்பதை மிகவும் தெளிவா சொல்றேன். கருப்பு மணிலா கொட்டையை நம்ம யாருமே எல்லாருமே சாப்பிட்டா, அதாவது உடல் இருக்கிற ஹார்மோன் அத்தனையும் ஃபங்க்ஷன் ஆகும், அந்த கருப்பு நிறத்துல அவ்வளவு மகிமை இருக்கிறது என்பதை மிகவும் பணிவோடு தெரிஞ்சுக்கொள்ள. கருப்பு என்பது மனிதனே கருப்பா, நீக்கோலாம் இப்போ சவுத் ஆப்பிரிக்கா அவங்க நோயெல்லாம் வந்தது கிடையாது, என்ன காரணம்னா அந்த கருப்பு மணிலா கொட்டையை அவன் சாப்பிட்டுங்கிறான், அவள் நல்லா வாட்டமா இருக்கான், ஜடகாஸ்திரமா இருக்கான், அவன் நோயே அவன் வர்றது கிடையாது. அதனால இந்த கருப்பு நிறம் வந்து மனித குலத்துக்கு ஒரு வந்து கடவுள் மாதிரி, அதனால இந்த கருப்பை தேடி கருப்பு மேல ஒரு ஆர்வம் இருந்து அந்த கருப்பை நாம என்னென்ன பண்ண முடியுமோ என்னால முடிஞ்ச வரையில கருப்பு நிறத்துல எல்லாமே பண்ணி இந்த மக்களுக்கு கொடுக்கின்ற ஆர்வத்தோடு இருக்கிற இந்த தமிழ் மக்களுக்கு, இந்த தமிழ்நாட்டுக்கு, இந்த பாரதத்துக்கு உலகளாவில ஒரு மகிமையை, தமிழனுக்கு ஒரு விஞ்ஞானிய ஒரு விஞ்ஞானியை தாண்டி ஒரு நிலையை ஏற்படுறதுக்கு இந்த எல்லா தமிழ் சொந்தங்களுக்கும் நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஐயா
ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க. யாரும் அறிந்திராத கருப்பு நிற வேர்க்கடலை சாகுபடியும் பராமரிப்பும் பற்றிய பல்வேறு சுவாரஸ்யமான கருத்துக்களை வழங்கினீங்க. உங்களது ஒவ்வொரு முயற்சியும் விவசாயத்திலே பல்வேறு புரட்சிகளை மேற்கொண்டு பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி பெறுவதற்கு எங்களது புதுகைப்பண்பலை சார்பாக மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் கருப்பு நிற வேர்க்கடலை சாகுபடியும் அதை பராமரிப்பும் குறித்த பல்வேறு சுவாரஸ்யமான கருத்துக்களை வழங்கியமைக்கு புதுகைப்பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா.
நன்றியா.
நேர்களே, இதுவரை கருப்பு நிற வேர்க்கடலை விவசாயத்தில் ஆய்வும் கண்டுபிடிப்பும் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தாலுக்கா நயம்பாடி கிராமம் புதிய பாரம்பரிய நெல் ஆராய்ச்சியாளர் மற்றும் வயல்வெளி விஞ்ஞானி திரு சிவலிங்கம் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலனை இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும் புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.